லௌடேட்டூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
அன்பு உள்ளங்களே, இன்றைய நம் ஒலிபரப்பில் நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் மகிழ்வின் மந்திரம், நேர்காணல் மற்றும் செய்திகள். மகிழ்வின் மந்திரம் கடவுளோடு ஆழமான ஒன்றிப்பு கொள்ள உதவும் குடும்ப ஒன்றிப்பு. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அன்பின் மகிழ்வு திருத்தூத அறிவுரை மடலின் 9 பிரிவில் திருமண உறவிலும் குடும்ப வாழ்விலும் நிலவும் ஆன்மீகத்தின் ஒரு சில பரிமாணங்களை 13 பத்திகளில் விளக்கியுள்ளார். அதன் 316 பத்தியில் திருத்தந்தை பதிவு செய்துள்ள சிந்தனைகள் இதோ. குடும்பத்தில் நிலவும் மகிழ்வான ஒரு ஒன்றிப்பு அனுபவம் கடவுளோடு ஆழமான ஒன்றிப்பு கொள்வதற்கு உதவுகின்றது. இது ஒவ்வொரு நாளும் புனிதமடையவும் அதில் வளரவும் உண்மையான வழியாகவும் உள்ளது. குடும்ப வாழ்வில் நிலவும் உடன்பிறந்த உணர்வு, ஒன்றிப்பு ஆகியவை திறந்த மனதோடு இடம்பெறும் வளர்ச்சிக்கு உந்து சக்தியாக உள்ளன. தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் இருளில் இருக்கின்றனர் மற்றும் இருளில் நடக்கின்றனர். நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் மட்டுமே கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார், அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும் என்று இறைவார்த்தை நமக்கு கூறுகின்றது. மனிதர் ஒரு உள்ளார்ந்த சமூக பரிமாணத்தை கொண்டிருப்பதாலும் மனிதரின் அந்த சமூக பரிமாணத்தில் திருமணமான தம்பதியரும் குடும்பமும் முதலும் முக்கியமான வெளிப்பாடு என்பதாலும் ஆன்மீகம் குடும்பத்தின் ஒன்றிப்பில் உருவாகின்றது. ஆகையால் ஆன்மீகத்தில் பேரார்வம் கொண்டிருப்போர் குடும்பம் ஆவியாரின் வாழ்வில் தங்களின் வளர்ச்சியை குறைக்கின்றது என உணரக்கூடாது. மாறாக அது அவர்களை மேலான ஒன்றிப்பின் உச்சத்திற்கு நடத்தி செல்ல ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தும் ஒரு வழி என்று அதனை நோக்க வேண்டும். நேர்காணல் ரோம் புனித யோவான் லாத்தரன் பெருங்கோவில் பகுதி 1. அன்பு உள்ளங்களே, புனித யோவான் லாத்தரன் பெருங்கோவில் ரோம் நகரில் அமைந்துள்ள 4 முக்கிய பெருங்கோவில்களில் ஒன்று. இது 4 நூற்றாண்டில் ரோமை பேரரசர் கான்ஸ்டன்டைன் அவர்கள் கிறிஸ்தவராக மாறி திருத்தந்தை சில்வெஸ்டர் அவர்களிடம் அவர் திருமுழுக்கு பெற்ற இடத்தில் எழுப்பப்பட்டுள்ளது. இது ரோம் மறைமாவட்டத்தின் ஆயரும் கத்தோலிக்க திரு அவையின் தனிப்பெரும் தலைவருமாகிய திருத்தந்தைக்குரிய பேராலயமாக அமைந்திருப்பதால் உலகில் உள்ள ஆலயங்களுக்கெல்லாம் தாய் ஆலயமாகவும் கருதப்பட்டு வருகின்றது. இதனாலேயே இந்த பெருங்கோவிலின் நேர்ந்தளிப்பு நாள் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 9 தேதி சிறப்பிக்கப்பட்டு வருகின்றது. இவ்வாண்டு நவம்பர் 9 இச்சொவ்வாய் என்று சிறப்பிக்கப்பட்ட இப்பெருங்கோவில் பற்றி அருள்பணி அருள் ஜான்போஸ்கோ அவர்கள் இன்றைய நம் நிகழ்ச்சியில் நமக்கு காட்சிப்படுத்துகின்றார்.
பிரியமானவர்களே, இன்று நாம் காண இருப்பது லாத்திரன் தூய யோவான் பேராலயம். உரோமைக்கும் உலகத்திற்குமான தலைமை பேராலயம் இதுவே. உரோமைக்கும் உலகத்திற்குமான பொதுவான தாய்க்கோயில் என்பதை குறிப்பதற்காக ஒவ்வொரு வருடமும் நவம்பர் மாதம் 9 திகதி இப்பேராலயத்தின் இறை அர்ப்பணிப்பு நாள் திரு அவை வழிபாட்டு நாட்காட்டியில் தவறாது நினைவு கூறப்பட வேண்டிய ஒரு நாளாக குறிப்பிடப்பட்டுள்ளதன் வழியாக இப்பேராலயத்தின் முக்கியத்துவத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இப்பேராலயம்தான் உரோமையில் கான்ஸ்டன்டைன் மன்னன் கட்டிய முதலாவது கிறிஸ்தவ பேராலயம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போதைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இப்பேராலயத்தில்தான் உரோமையின் ஆயராக பொறுப்பு எடுத்துக் கொண்டார். திருத்தந்தையின் வாழிடம் வத்திக்கானில் அமைந்திருந்தாலும் உரோமை மறை மாவட்டத்தின் கத்தீட்ரல் தற்போதும் இப்பேராலயம்தான். கோயிலின் நுழைவாயிலில் மாத்தர் எத் காபுத், தாயும் தலைமையுமான கோயில் என லத்தீன் மொழியில் கற்களில் பொறிக்கப்பட்டுள்ளதை நம்மால் காண முடிகின்றது. 1309 ஆண்டு வரை திருத்தந்தையரின் தலைமையகமாக இருந்து வந்தது. இந்த இடம் ஆரம்பத்தில் பிராசியோ லாத்தரானோ என்ற ஆளுநருக்கு சொந்தமானதாக இருந்தது. கிபி 313 கிறிஸ்தவத்திற்கு வழிபாட்டு உரிமையை வழங்கிய மன்னர் கான்ஸ்டன்டைன் இவ்விடத்தில் கிறிஸ்தவ கோயில் ஒன்றை கட்ட விரும்பினார். 90 மீட்டர் நீளமும் 50 மீட்டர் அகலமும் கொண்டு கான்ஸ்டன்டைனால் கட்டப்பட்ட இப்பேராலயம் திருத்தந்தை சில்வெஸ்டரால் திருநிலைப்படுத்தப்பட்டு இயேசு மீட்பராலயம் என்று அழைக்கப்பட்டது. பிற்பாடு 9ஆம் நூற்றாண்டில் திருத்தந்தை 3ஆம் சேர்ஜோ திருமுழுக்கு யோவான் ஆலயம் என்று இப்பேராலயத்திற்கு பெயர் சூட்டினார். அதன் பிற்பாடு 12ஆம் நூற்றாண்டில் திருத்தந்தை 2ஆம் லூசியோ நற்செய்தி யோவான் பேராலயம் என்ற பெயரையும் சேர்த்துக் கொண்டார். இதனால் இப்பேராலயத்திற்கு இயேசு மீட்பர் பேராலயம், திருமுழுக்கு யோவான் பேராலயம், நற்செய்தி யோவான் பேராலயம் என்று 3 பெயர்கள் உண்டு. 14ஆம் நூற்றாண்டு வரை திருத்தந்தையின் தலைமையகமும் இங்கிருந்த காரணத்தால் இப்பேராலயத்தில் 5 திருச்சங்கங்கள் எக்குமெனிக்கல் கவுன்சில்ஸ் நடைபெற்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்படி பல வரலாற்று சிறப்புகளை கொண்டிருக்கிற இப்பேராலயத்தின் வடிவமைப்பையும் அழகையும் அதன் நேர்த்தியையும் கண்டுகளிப்போம் வாருங்கள்.
தந்தை போஸ்கோ அவர்கள், அடுத்து இப்பெருங்கோவிலின் முகப்புக்கும் நுழைவாயிலுக்கும் நம்மை அழைத்து செல்கின்றார்.
இப்பேராலய முகப்பு திருத்தந்தை 3ஆம் கிளமெண்டின் பணிப்பின் பேரில் 1732 அலெக்சாந்திரோ கலிலே என்ற கட்டிட கலைஞரால் கட்டப்பட்டது. 5 நுழைவாயில்களுள்ள இந்த முகப்பில் திருத்தந்தை ஆசீர் வழங்கும் எனலும் காணப்படுகின்றது. முகப்பின் உச்சியில் 7 மீட்டர் உயரமுள்ள 15 பெரிய சிற்பங்கள் காணப்படுகின்றன. நடுவில் இயேசு மீட்பரும் அருகில் திருமுழுக்கு யோவான், நற்செய்தி யோவான் மற்றும் திரு அவையின் மறை அறிஞர்களும் காணப்படுகின்றனர். பேராலயத்தின் நுழைவாயில் நடுவில் காணப்படும் வெண்கல கதவு மிகவும் பழமையானது. நுழைவாயிலின் இடது பக்கத்தில் கான்ஸ்டன்டைன் மன்னனின் சிலை ஒன்றையும் நம்மால் காண முடிகின்றது. வலது பக்கமாக 25 வருடத்திற்கு ஒரு முறை திறக்கப்படும் யூபிலி கதவு அமைந்துள்ளது.
அடுத்து பெருங்கோவிலின் உட்புறத்திற்கும் நம்மை அழைத்து செல்கின்றார் தந்தை போஸ்கோ.
தற்போது நாம் காணும் பேராலயம் திருத்தந்தை 10ஆம் இன்னசென்ட் அவர்களின் பணிப்பிற்கேற்ப பிரான்சிஸ் பொரோமினியால் 1642 கட்டி முடிக்கப்பட்டது. பரோக் கலை வடிவில் 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ள இப்பேராலயம் 130 மீட்டர் நீளமும் 54 மீட்டர் அகலமும் 20 மீட்டர் உயரமும் கொண்டது. நடுக்கோயிலின் இரு பக்கத்திலும் 6-6 வரிசைப்படுத்தியுள்ள 12 திருத்தூதர்களின் சிற்பங்களை காண்கின்றோம். ஒவ்வொரு சிற்பத்திலும் அத்திருத்தூதரின் மறைசாட்சி மரணத்தை அல்லது மனமாற்றத்தை குறிக்கும் அடையாள பொருள், பொதுவாக அவர்கள் எப்படி மரணித்தார்கள் என்பதை குறிக்கும் ஆயுதங்கள் அவர்களது ஒரு கையில் வைக்கப்பட்டுள்ளது. அச்சிலைகளுக்கு மேல் வெவ்வேறு வேதாகம நிகழ்வுகள் காண்பிக்கப்பட்டுள்ளன. அவற்றை நாம் நுழைவாயிலிருந்து ஆரம்பித்து இடது பக்கம் பிற்பாடு வலது பக்கம் என மாறி மாறி நோக்குவோம். முதலாவது, மரபின்படி வாளால் அறியப்பட்டு கொல்லப்பட்ட திருத்தூதர் சீமோன், அவருடைய சிலைக்கு மேல் திமிங்கலமும் யோனாவும் பொறிக்கப்பட்டுள்ளது. மேலும் வட்டத்தினுள் இறைவாக்கினர் மீக்காவும் காணப்படுகின்றார். இரண்டாவதாக, ஈட்டியுடன் காணப்படும் அப்போஸ்தலரான ததேயு, இவருடைய சிலைக்கு மேல் கிறிஸ்துவின் உயிர்ப்பு நிகழ்வு பொறிக்கப்பட்டுள்ளது. அதற்கு மேலாக இறைவாக்கினர் நாகும் பொறிக்கப்பட்டுள்ளார். மூன்றாவதாக, தோலும் கத்தியுடனும் காணப்படும் பார்த்தலோமியு, இவருடைய திருச்சிலைக்கு மேலாக செங்கடலை கடக்கின்ற நிகழ்வானது பொறிக்கப்பட்டுள்ளது. அதற்கும் மேலாக இறைவாக்கினர் ஒபாதியாவினுடைய உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. நான்காவதாக, நற்செய்தி நூலுடன் காணப்படுகின்றார் திருத்தூதர் மத்தேயு, அவருக்கு மேலாக கிறிஸ்து உயிர்ப்பின் பின் தனது தந்தையிடம் செல்லும் முன்பு நுழையும் இடம் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கு மேலாக இறைவாக்கினர் யோனா பொறிக்கப்பட்டுள்ளார். ஐந்தாவதாக, புத்தகத்துடனும் தடியுடனும் காணப்படும் சிறிய யாகப்பர், சகோதரர்களால் விற்கப்படும் யோசேப்பு நிகழ்வு யாக்கோப் யாகப்பருடைய சிலைக்கு மேலாக பொறிக்கப்பட்டுள்ளது. அதற்கு மேலாக இறைவாக்கினர் யோவேல் பொறிக்கப்பட்டுள்ளார். ஆறாவதாக ஊழியை, அதாவது டிராகனை வெற்றி கொள்ளும் சிலுவையுடன் காணப்படுகிறார் திருத்தூதர் பிலிப்பு. அவருக்கும் மேலாக கிறிஸ்துவின் கைது நிகழ்வு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கும் மேலாக இறைவாக்கினர் ஆமோஸ் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளார். ஏழாவதாக நற்செய்தியுடனும் கழுகுடனும் தோன்றும் திருத்தூதர் யோவான், அவருடைய சிலைக்கு மேலாக ஆபிரகாமின் பலி நிகழ்வு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கும் மேலாக இறைவாக்கினர் தானியேல் காண்பிக்கப்படுகிறார். எட்டாவதாக சிலுவையோடும் புறாவோடும் தோன்றும் தோமையார், அவருடைய சிலைக்கு மேலாக சிலுவையின் பாரம் தாங்காமல் விழும் இயேசுனுடைய காட்சி பதிக்கப்பட்டுள்ளது. அதற்கு மேலாக இறைவாக்கினர் ஒசையாவினுடைய உருவம் பதிக்கப்பட்டுள்ளது. ஒன்பதாவதாக தான் மரணித்த சிலுவையோடு தோன்றும் திருத்தூதர் அந்திரேயா, அவருடைய சிலுவைக்கு மேலாக வெள்ளப்பெருக்கு நிகழ்வு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கு மேலாக இறைவாக்கினர் பாரூக் காண்பிக்கப்படுகிறார். பத்தாவதாக தடியோடு காணப்படும் பெரிய யாகப்பர், அவருடைய சிலைக்கு மேற்புறமாக கிறிஸ்துவின் திருமுழுக்கு நிகழ்வு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலாக இறைவாக்கினர் எசேக்கியேல் பொறிக்கப்பட்டிருக்கிறார். பதினோராவதாவதாக திருக்கோவிலுடன் காணப்படும் பேதுரு, அவருடைய திருச்சிலைக்கு மேற்புறமாக ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டப்படும் ஆதாம் ஏவால் நிகழ்வு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்களுக்கு மேலாக இறைவாக்கினர் எசேயா பொறிக்கப்பட்டுள்ளார். நிறைவாக வாளுடனும் புத்தகத்துடனும் தோன்றும் தூய பவுல், அவருக்கு மேற்புறமாக கிறிஸ்துவின் சிலுவை மரணம் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கு மேலாக இறைவாக்கினர் எரேமியா தோன்றுகிறார்.
அன்பு இதயங்களே, ரோம் புனித யோவான் லாத்தரன் பெருங்கோவில் பற்றி வேலூர் மறைமாவட்டத்தின் அருள்பணி அருள் ஜான்போஸ்கோ அவர்கள் காட்சிப்படுத்தியதை கேட்டீர்கள். இதன் அடுத்த பகுதியை அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்கலாம்.
ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம், ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம், இறைவன் உரையும் காவியம், இறைவன் உரையும் காவியம், இணைவோம் அவரின் இல்லிடம். ஆலயம் இறையாலயம் அருமையார ஓவியம். ஆலயமணியே அவர் குரலாம் அழைக்கும் இறைவன் அருமொழியா, ஆலயமணியே அவர் குரலாம் அழைக்கும் இறைவன் அருமொழியாம், பீடமே அன்பின் பிரசன்னமாம், பீடமே அன்பின் பிரசன்னமாம், பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னமாம். ஆலயம் இறையாலயம்.
ரோம் புனித யோவான் லாத்தரன் பெருங்கோவில் பற்றி உங்களுக்கு இன்று வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள்.
இத்தாலிய ஆயர்பேரவையின் குடிபெயர்ந்தோர் அறக்கட்டளை ஏற்பாடு செய்திருந்த ஒரு கருத்தரங்கில் கலந்து கொண்ட 200 அதிகமான பிரதிநிதிகளை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நவம்பர் 11 வியாழன் என்று வத்திக்கானில் சந்தித்து உரை வழங்கினார். ஐரோப்பாவில் இத்தாலியர்கள் மற்றும் கிறிஸ்துவ மறைப்பணி என்ற மைய கருத்துடன் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த கருத்தரங்கின் தலைப்பை அடிப்படையாக கொண்டு ஒரு சில எண்ணங்களை பகிர்ந்து கொண்டார் திருத்தந்தை. இத்தாலியர்கள் ஏனைய ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லும் வேளையில் குடிபெயர்வு என்ற அனுபவத்தை பெறுகிறார்கள் என்று கூறிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், குடிபெயர்வு என்ற யதார்த்தம் நாம் அவர்கள் என்ற எண்ணங்களை விதைக்கின்றது என்றும், இந்த பாகுபாட்டை நீக்குவது இன்றைய உலகின் மிக முக்கிய தேவை என்றும் எடுத்துரைத்தார். தன்னுடைய பெற்றோர் இத்தாலியிலிருந்து அர்ஜென்டினா நாட்டிற்கு குடிபெயர்ந்து சென்ற அனுபவத்தை நினைவு கூர்ந்த திருத்தந்தை, நாடுவிட்டு நாடு குடிபெயரும் இத்தாலியர்களுடனும் ஏனைய நாட்டவருடனும் தான் எப்போதும் உள்ளத்தால் நெருங்கியிருப்பதாக கூறினார்.
இறைவன் நமக்கு வழங்கியுள்ள மாபெரும் கொடையான படைப்பை பாதுகாப்பதற்கும் நம் பொதுவான இல்லமான இப்பூமியை பாதுகாப்பதற்கும் ஸ்காட்லாந்து மக்கள் இணைந்து வந்து ஜெபிக்கும் வேளையில் அவர்களோடு தானும் இணைவதாக கூறி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அந்நாட்டு மக்களுக்கு மடல் ஒன்றை அனுப்பியுள்ளார். ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் தற்போது நடைபெற்று வரும் காலநிலை மாற்ற உச்சி மாநாடான COP 26 தான் நேரடியாக பங்கேற்று ஒரு குறுகிய நேரமாகிலும் ஸ்காட்லாந்து மக்களோடு செலவழிக்க தான் எண்ணியிருந்த திட்டம் நிறைவேறாமல் போனதற்கு இம்மடலின் துவக்கத்தில் தன் வருத்தத்தை வெளியிட்டுள்ளார் திருத்தந்தை. COP 26 மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கும் தலைவர்களுக்கு இறைவன் தன் ஞானம் மற்றும் சக்தி ஆகிய கொடைகளை வழங்கவும் மனித சமுதாயம் சந்தித்து வரும் இந்த பெரும் நெருக்கடியை தீர்ப்பதற்கு தலைவர்கள் தகுந்த முடிவுகள் எடுக்கவும் ஸ்காட்லாந்து மக்களுடன் இணைந்து தானும் இறைவேண்டல் புரிவதாக திருத்தந்தை கூறியுள்ளார்.
பிரெஞ்சு நாட்டின் பாரிஸ் மாநகரில் இயங்கி வரும் பாரிஸ் மேட்ச் என்ற வார இதழுக்காக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வழங்கிய ஒரு நேர்காணலில் கோவிட் பெருந்தொற்றுக்கு எதிராக வத்திக்கானில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகள், வத்திக்கான் துறைகளில் மாற்றங்களை உருவாக்குவதில் சந்திக்கக்கூடிய சவால்கள், பாலியல் முறையில் குழந்தைகளை தவறாக பயன்படுத்தி இணையத்தில் வெளிவரும் அவலங்கள் மற்றும் தன் உடல் நலம் ஆகியவை குறித்து பேசியுள்ளார். பெருந்தொற்றுக்கு எதிராக வத்திக்கானில் உருவாக்கப்பட்டுள்ள சிறப்பு பணிக்குழு ஒருங்கிணைந்த மனித முன்னேற்ற திருப்பிட அவையின் வழிநடத்தலுடன் உலகளாவிய திரு அவையினரோடு இணைந்து சீரிய பணிகளை ஆற்றி வருவது குறித்து திருத்தந்தை தன் மகிழ்வை வெளியிட்டார். மேலும் பிரெஞ்சு தல திரு அவையில் சிறியோர் பலர் பாலியல் முறையில் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதை குறித்த கேள்வி எழுந்தபோது அந்த தவறு வேதனையும் வெட்கமும் தருவது என்பதை தெளிவுபடுத்திய திருத்தந்தை, இத்தகைய கொடுமைகள் நிகழ்வதற்கு ஒரு முக்கிய காரணமாக விளங்கும் அவலமான இணையதள வெளியீடுகளை அரசுகள் இன்னும் கடுமையாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.
கோவிட் பெருந்தொற்றிலிருந்து வெளிவரும் இக்காலத்தில் நாம் மீண்டும் பழைய வாழ்வு முறைகளுக்கே திரும்பினால் நாம் இதுவரை அடைந்த துன்பங்களுக்கு பொருள் இல்லாமல் போய்விடும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறிய கருத்தை திருப்பிட உயர் அதிகாரி ஒருவர் பன்னாட்டு கருத்தரங்கு ஒன்றில் பதிவு செய்தார். அமெரிக்க அரசுகளின் நிறுவனம் என்று பொருள்படும் ஆர்கனைசேஷன் ஆப் அமெரிக்கன் ஸ்டேட்ஸ் அமைப்பு இணையம் வழியே நடத்திய 51வது அவையில் திருப்பிடத்தின் பிரதிநிதியாக பங்கேற்ற அருள்பணி ஹுவான் அந்தோனியோ குரூஸ் செரானோ அவர்கள் இவ்வாறு கூறினார். அமெரிக்காவின் மறுமலர்ச்சியை நோக்கி என்ற மையக்கருத்துடன் இந்த 51வது அவை நடைபெறுவதை சிறப்பாக குறிப்பிட்ட அருள்பணி செரானோ அவர்கள் அமெரிக்க கண்டம் மீண்டும் மீண்டும் தன்னையே புதுப்பித்துக் கொள்ள தயங்குவதில்லை என்று எடுத்துரைத்தார்.
போலந்து மற்றும் பெலாரூஸ் நாடுகளின் எல்லையில் புலம்பெயர்ந்தோர் மற்றும் புகலிடம் தேடுவோர் பெரும் நெருக்கடிகளை சந்தித்து வரும் சூழலில் ஐரோப்பிய நாடுகளும் நல்மனம் உடையோரும் துயருறும் இந்த மக்களோடு செயல்பாடுடன் கூடிய ஒருமைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளது ஐரோப்பிய ஆயர் பேரவைகளின் ஒருங்கிணைப்பு. புலம்பெயர்ந்தோர் அடைந்து வரும் பெரும் நெருக்கடி ஏற்படுத்தியுள்ள இழப்புகள் குறித்து ஆழ்ந்த கவலையை வெளியிடும் ஐரோப்பிய ஆயர்கள் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்காக ஜெபிக்குமாறு அனைவருக்கும் அழைப்பு விடுத்துள்ளனர். போலந்து, லித்துவேனியா மற்றும் பெலாரூஸ் நாடுகளுக்கிடையே எல்லைப் பகுதிகளில் தடுக்கப்பட்டுள்ள புலம்பெயர்ந்தோரின் மாண்பும் அடிப்படை உரிமைகளும் மதிக்கப்படுவதை உறுதி செய்ய ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் முன்வர வேண்டும் என்றும் ஆயர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர்.
இம்மாதம் நவம்பர் 14 திரு அவையில் சிறப்பிக்கப்படும் உலக வறியோர் நாளையொட்டி உலகின் பல்வேறு நாடுகளின் திரு அவைகளில் தீவிர முன்னேற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன. ஜெர்மன் நாட்டில் இடம்பெற்று வரும் முன்னேற்பாடுகள் குறித்து கருத்து வெளியிட்ட அந்நாட்டு ஆயர் பேரவையின் பிறரன்பு பணிகளுக்கான தலைவர் பேராயர் ஸ்டீபன் பர்கர் அவர்கள், ஏழைகளை பராமரிப்பது என்பது அரசு, பாராளுமன்றம் மற்றும் பிறரன்பு அமைப்புகளை மட்டும் சார்ந்தது அல்ல, மாறாக அனைத்து மக்களின் பொறுப்புணர்வாகும் என உரைத்தார்.
இத்துடன் நண்பர்களே, வத்திக்கான் வானொலியின் இன்றைய தமிழ் ஒலிபரப்பு நிறைவடைகின்றது. தங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.